الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية صدق الله فلما نزلت هذه الآية قال النبي صلى الله عليه وسلم لعلي هم أنت وشيعتك يوم القيامة وكما قال عليه الصلاة والسلام മുലപ്പുറ പഞ്ചത്തെയും പടയത്ത് പരിപാലിക്കും റബ്ബുൽ ആലമീൻ അല്ലാഹുക്കെ എല്ലാ പുകഴും പുകഴ്ചയും അൽഹംദുലില്ലാ. നബിമാർഗ റസൂൽമാർഗ അനേവർക്കും തലവറാ അനുഭവപ്പെട്ട നബിയെ മുസ്തഫ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ മീതും അവരെ പിൻപറ്റി വാഴ്ന്ന സഹാബാക്കൽ താബിഊൻകൽ സബഅ താബിഈൻകൽ സലഫു സാലിഹീൻകൽ അല്ലാഹുവുടിയ അനേക നല്ലിയാദുകൾ മീതും அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அஷ்ஹுருல் ஹுரும் கண்ணியத்துக்குரிய நான்கு மாதங்களில் ஒரு மாதமான முஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது தினத்தில் நாம் இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் பல சந்தோஷமான, கவலைக்குரிய, வேதனைக்குரிய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது. கவலைக்குரிய வேதனைக்குரிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் யசீதுடைய கிலாபத்தின் போது கிபி 61 ஆண்டு முஹர்ரம் மாதம் 10 தேதி ஜும்மாவுடைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன், அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள், மிக நோவினைப்படுத்தப்பட்டார்கள், துரோகம் இழைக்கப்பட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, கர்பலாவை பற்றி அதிகம் பேசப்படுவதில்லை. முஹர்ரமுடைய மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் இரத்தத்தால் பதிய வேண்டிய ஒரு சரித்திரம், மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத ஒரு வரலாறு. ஒவ்வொரு முஹர்ரமுடைய மாதமும் கர்பலாவுடைய நிகழ்வு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அஹ்லுல் பைத்துக்கு செய்யப்பட்ட அநீதி, துரோகத்தை ஞாபகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கணேசுக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், இந்த மூன்று சஹாபாக்களும் ஆட்சி செய்யும் போது மதீனாவை ஆட்சி பீடமாக அமைத்துதான் ஆட்சி செய்தார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை ஆட்சி பீடமாக வைத்து ஆட்சி செய்தார்கள். காரணம், கூஃபாவாசிகள் அலி ரழியல்லாஹு அவர்களை வரவேற்றார்கள், பல கடிதங்கள் எழுதினார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை மையமாக வைத்து ஆட்சி செய்வதை விட கூஃபாவை மையமாக வைத்து ஆட்சி செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதினார்கள். கூஃபா என்றால் அந்த நேரத்தில் ஈராக்குடைய தலைநகர் பக்தாதுடைய சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. பக்தாதுடைய சிட்டி அப்பாசிய கிலாபத்தின் போதுதான் உருவாக்கப்பட்டது. பக்தாதை மிக பெரும் ஒரு நகரமாக அப்பாசியாக்கள் தான் மாற்றினார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஈராக்குடைய தலைநகராக இருந்தது கூஃபா. கூஃபாவை மையமாக வைத்து பல நாடுகளை அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு, சிறிது காலம் கூஃபாவை மையமாக வைத்துதான் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னர் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு 20 வருடங்கள் கூஃபாவை மையமாக வைத்து ஆட்சி செய்தார்கள். முஆவியா ரழியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் அவருடைய மகன் யசீத் கூஃபாவை மையமாக வைத்துதான் ஆட்சி செய்தார். கணேசுக்குரிய சகோதரர்களே, குடும்ப ஆட்சி என்பது அது இஸ்லாமிய ஆட்சி அல்ல. குடும்ப ஆட்சியை இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகும் போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விரல் நீட்டினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்தில் இருக்கும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யாராவது ஒருவரை நீங்கள் கலீஃபாவாக ஆக்குங்கள். உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். சொர்க்கத்தை கொண்டு நன்மாரயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் 6 பேர் இருக்கிறார்கள். அந்த 6 பேரில் ஒருவரை தெரிவு செய்யுங்கள். அனைவர்களும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமனம் செய்தார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னர் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் பைஅத் செய்து கலீஃபாவாக நியமனம் செய்தார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னர் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறினார். கொஞ்ச காலம் ஆட்சி செய்தார். அந்த நேரத்தில் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமில் கவர்னராக இருந்தார்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறிய மன வருத்தம் இருந்தது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கவில்லை. உஸ்மான் ரழியல்லாஹுடைய வஃபாத்துக்கு அந்த கொலைக்கு பழிக்கு பழி அலி ரழியல்லாஹு அவர்கள் வாங்கவில்லை என்ற கோபம் இருந்தது. ஹசன் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தின் போது முஆவியா ரழியல்லாஹு அவர்கள் ஷாம் பகுதியை கிலாபத் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் உம்மத் பிளவுபடக்கூடாது என்பதற்காக முழு ஆட்சி பொறுப்பையும் முஆவியா ரழியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு 20 வருடங்கள் கூஃபாவை மையமாக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக கலீஃபாவாக வரப்போறவர் யசீத் என்று அறிவித்தார். இராக்குடைய பகுதியில் இருந்த அனைவர்களும் யசீதிடம் பைஅத் செய்தார்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் யசீதை மதீனாவுக்கு அழைத்து வந்தார். அனைவர்களும் பைஅத் செய்தால்தான் கலீஃபாவாக ஆகலாம். மதீனாவில் முஆவியா ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனது மகன் யசீதிடம் பைஅத் செய்யுங்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய கவர்னர் அந்த நேரத்தில் அவர் எழுந்து சொன்னார், இது அபூபக்கர் உமர் உஸ்மானுடைய பலி அல்ல. உங்களுக்கு பின்னால் யார் கலீஃபா என்பதை மக்கள் தெரிவு செய்வார்கள். பல சஹாபாக்கள் குடும்ப ஆட்சியை எதிர்த்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ர், ஹுசைன் இப்னு அலி, இது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் குடும்ப ஆட்சியை எதிர்த்தார்கள். மக்கள் தெரிவு செய்யட்டும். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஷாமில் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் யசீத் ஆட்சி பீடம் ஏறுகிறான். இந்த நேரத்தில் தான் கூஃபா வாசிகள் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். யசீத் ஷாரிபுல் கம்ர், மதுபானம் குடிக்கக்கூடியவர், தாரிக்கு சலா தொழுகையை விடக்கூடியவர், அவரை விட நீங்கள் தான் ஆட்சிக்கு மிக தகுதியானவர், நீங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும். ஹுசைன் ரழியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தொடர்ந்து கடிதங்கள் வந்து கொண்டே இருந்தது. 12,000 மேற்பட்ட கடிதங்கள் வந்தது. ஹுசைன் ரழியல்லாஹு அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், முழு கூஃபா வாசிகளும் என்னிடத்தில் பைஅத் செய்து விட்டார்கள். இப்போதைய கலீஃபா நான் தான். அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அவ்வளவு கடிதங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. கூஃபா வாசிகள் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை ஏன் தெரிவு செய்தார்கள்? அலி ரழியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்யும் போது கூஃபாவை மையமாக வைத்து ஆட்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்கள் அங்குதான் இருந்தார்கள். அதற்கு பின்னர் அலி ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். ஹசன் ரதியல்லாஹு ஆட்சி செய்தார்கள். அந்த நேரத்திலும் அங்குதான் அவர் இருந்தார். ஹசன் ரதியல்லாஹு ஆட்சி போனது, அதற்கு பின்னர் ஹசன் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். தந்தை நானா இருவரும் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னர் கூஃபாவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்து விட்டார். மறுபடியும் கூஃபா வாசிகள் அழைக்கிறார்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை. சென்றதில் அவர்கள் கூஃபாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்கிறார்கள். தனது சகோதரனுடைய மகன் முஸ்லிம் இப்னு அகீலை அனுப்பி வைத்தார், நிலவரங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள், இந்த கடிதங்கள் உண்மையா பொய்யா என்று தேடுங்கள் என்று முஸ்லிம் இப்னு அகீலை நேரத்தோடு அனுப்பி வைத்தார். முஸ்லிம் இப்னு அகீல் கூஃபாவில் சில காலம் வசித்தார், நிலவரங்களை துருவி ஆராய்ந்தார். முஸ்லிம் இப்னு அகீலுடைய கரத்தில் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்காக 30,000 மேற்பட்டவர்கள் பையா செய்தார்கள். இந்த செய்தி ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. தனது குடும்பத்தை அழைத்துக் கொண்டு கூஃபாவை நோக்கி செல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, முஸ்லிம் இப்னு அகீலுடைய கரத்தில் 30,000 மேற்பட்டவர்கள் பையா செய்து விட்டார் என்ற செய்தி யசீதுக்கு கேள்விப்படுகிறது. முஸ்லிம் இப்னு அகீல் கொலை செய்யப்பட்டார். முஸ்லிம் இப்னு அகீலுடைய கடைசி நேரத்தில் அவர் அழுந்தார். கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? நான் அழுவது எனது மரணத்தை நினைத்து அல்ல, நான் செய்து கொடுத்து விட்டேன். வருகிறார்களே அகுல் பைத், நபியுடைய குடும்பம், அவர்களை நினைத்து அழுகிறேன். ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அவருடைய குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 50 பெண்கள் சிறு பிள்ளைகள் அனைவர்களும் உள்ளடங்குவார்கள். 17 சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு நம்பிக்கையோடு வந்தார். கூஃபா வாசிகள் என்னிடத்தில் பையஸ் செய்து விட்டார்கள், முழு கூஃபா வாசிகளும் எனக்கு பின்னால் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வந்தார். ஆனால் அவர்கள் துரோகம் செய்தார்கள். சென்றதில் அவர்கள் போகும் போதே பல சஹாபாக்கள் எச்சரிக்கை செய்தார்கள், போக வேண்டாம், கூஃபா வாசிகள் நல்லவர்கள் அல்ல, மோசடி செய்வார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கரத்தை பிடித்து சொன்னார், இன்னா அஹ்ல இராக் கௌம் கதிரின் ஃபலா தக்ருபன்னஹும், இராக் வாசிகள் மோசடி செய்யக்கூடியவர்கள், அவர்களை நம்பாதீர்கள், அவர்களை நெருங்க கூட வேண்டாம். ஃபைன் அபைத இல்ல சைர், நீங்கள் சென்றே ஆக வேண்டும் என்றால் ஃபஸிர் இலல் யமன், யமனுக்கு செல்லுங்கள். யமனில் ஃபைன் பிஹா ஹுசூனன் வ ஷியாபன் வ லி அபீக பிஹா ஷியா, யமனில் பாதுகாப்பான கோட்டை இருக்கிறது, நல்ல மக்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய தந்தைக்கு ஆதரவாக பெரும் ஒரு கூட்டமே யமனில் இருக்கிறது, யமனுக்கு செல்லுங்கள். அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கதலு அபாக வா ஹாக லா தஸ்ஹப், உங்களுடைய தந்தை நானா இருவரையும் கொலை செய்தவர்கள் அவர்கள், லா தஸ்ஹப், போகவானம். அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கட்டி அணைத்தார். சன்னா இன்னி லக நாஸிஹ் வ இன்னி லக முஷ்ஃபிக், நான் உங்களோடு அன்பாக பழகக்கூடியவன், உங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி தரக்கூடியவன், அல்லாஹுக்காக கேட்கிறேன், போக வேண்டாம், போக வேண்டாம் என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள். நான் கூஃபாவில் இருக்கும் போது உங்களுடைய தந்தை அலி ரதியல்லாஹு அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன், வல்லாஹி லகத் மலல்துஹும் வஅபகதுஹும் வமல்லூனி வஅபகதுனி, அவர்களுடைய விடயத்தில் நான் சோர்ந்து விட்டேன், நான் அவர்களை பகைத்து விட்டேன், அவர்களும் என்னை பகைத்து விட்டார்கள், கோபித்து விட்டார்கள். வமா யகூனு மின்ஹும் வஃபாஉன் கத், அவர்களிடம் இருந்தேன் வஃபா, நம்பிக்கையாக நடப்பது என்பது நிகழவே ஆது என்று உங்களுடைய தந்தை அலி ரதியல்லாஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். பல சஹாபாக்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் போகிறார்கள் என்ற செய்தி ஆரம்பத்தில் கேள்விப்படவில்லை, பிறகு கேள்விப்படுகிறது. குதிரையில் மிக வேகமாக பயணம் செய்து வந்தார். 3 நாட்கள் பயணம் செய்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய படையை அடைந்தார். கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் கேட்டார், ஐன தத்கப், எங்க செல்கிறீர்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதன் கூஃபா, கூஃபாவுக்கு நான் செல்கிறேன். ஹாதிஹி குதுபுகும் வபயாத்துகும், இதோ அவர்களுடைய கடிதங்கள், அவர்கள் செய்த பயாத் என்று எல்லாத்தையும் எடுத்து காண்பித்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்தையும் வாசித்தார்கள். வாசித்து விட்டு சொன்னார்கள், லா தஅதீம், போக வேண்டாம், கூஃபா வாசிகளை நம்ப வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்கிறேன், இன்னி முஹத்திஸுக்கு ஹதீஸன், ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை உங்களுடைய பாட்டர் ரசூலுல்லாஹிடம் வந்தார். ஃபகையரஹு பைன துன்யா வல் ஆகிரா, துன்யா ஆகிரா இரண்டுக்கு மத்தியில் இக்தியார், ஆப்ஷனை கொடுத்தார். உங்களுடைய பாட்டனோ ஃபக்தார் அல் ஆகிரா, ஆகிரத்தை தான் தெரிவு செய்தார். உங்களுக்கு இந்த ஆட்சி எல்லாம் தேவல்ல, மதீனாவுக்கு திரும்பி வந்து விடுங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் அவர்கள் பைஅ செய்திருக்கிறார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய படை கூஃபாவை நோக்கி செல்கிறது. யசீத் கேள்விப்படுகிறான், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு படை பட்டாளத்தை அழைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்க வந்து கொண்டிருக்கிறார். யசீத் அவனுடைய ஆளுநராக இருந்த அழைத்து அவனோடு பேச்சுவார்த்தை நடாத்தினான். யசீத் சொன்னான், வருகிறார்கள் அஹ்லுல் பைத், நபியுடைய குடும்பத்தினர்கள், நீங்களாக யுத்தத்தை ஆரம்பிக்காதீர்கள், பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக முடித்துவிடுங்கள். அவர்கள் தாக்கினால் பதிலுக்கு நீங்கள் தாக்குங்கள். இவ்வாறுதான் யசீத் சொல்லி அனுப்பினார். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் கூஃபாவுடைய கவர்னர், 4,000-5,000 பேரை கொண்டு ஒரு படையை தயார் செய்தான். அந்த படைக்கு உமர் இப்னு ஸஅத் என்பவனை தளபதியாக நியமனம் செய்தான். இரண்டு படைகளும் கர்பலா என்ற இடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள். கர்பலா என்பது ஒரு வறண்ட பூமி, கர்ருன் வபலாம், பலாய் முசிபத்தில் நிறைந்த ஒரு பூமி. அந்த பூமியில் சந்தித்தார்கள். ஹிஜ்ரி 61 ஆண்டு முஹர்ரமுடைய மாதம் 10 நாள் ஜும்ஆவுடைய தினம் இரண்டு படைகளும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூஃபா வாசிகள் 12,000-12,000 மேற்பட்ட கடிதங்களை அனுப்பி வைத்தார்கள். முஸ்லிம் இப்னு அக்கைலுடைய கரத்தில் 30,000 மேற்பட்டவர்கள் பயர் செய்தார்கள். யாருமே கர்பலாவுக்கு வரவில்லை, ஒருவர் கூட வரவில்லை. யாருடைய கடிதம் எல்லாம் வந்திருந்ததோ அவர்கள் யசீதுடைய படையில் இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், நாம் துரோகம் இழைக்கப்பட்டு விட்டேன், எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், சதி நடந்திருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், 3 விடயங்களை நான் முன்வைக்கிறேன், இது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். இம்மான் சத்ருகூனி அர்ஜி அமின் ஹைது அசைது, என்னை விட்டால் வந்த வழியில் நான் மதீனாவுக்கே சென்று விடுவேன், அல்லது யசீதிடம் என்னை கூட்டி செல்லுங்கள், அவரோடு நான் பேசுகிறேன், அல்லது இந்த கூஃபாவிலேயே பாதுகாப்பான ஒரு இடத்தில் நான் தங்கி விடுகிறேன். பெண்கள் திருப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய படை அனைத்தையும் மறுத்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் அஹ்லுல் பைத்தையும் கேவலப்படுத்தக்கூடிய நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் எனது உடம்பில் உயிர் இருக்கும் வரை உங்களுக்கு எதிராக நான் போராடுவேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, யுத்தம் நடக்கிறது, அந்த பக்கம் 4,000-5,000 போர் வீரர்கள், இந்த பக்கம் வெறும் 50 பேர். அந்த 50 பேரில் 17 சிறு பிள்ளைகள், பெண்கள். யுத்தம் செய்ய தகுதியானவர்கள் ஒரு 10-15 பேர் தான் இருக்கிறார்கள். 4,000-5,000 பேர் கொண்ட படை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். பகல் வரை யுத்தம் நடக்கிறது. காலையில் இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நெருங்கக்கூடிய முடியவில்லை. ரசூலுல்லாஹுடைய பேரன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பால் குடித்து வளர்ந்த பிள்ளை,
4000 போர் வீரர்களை தனியாளாக எதிர்த்து போரிட்டார். பகல் வரை அவரை நெருங்க முடியவில்லை. துஹருடைய தொழுகைக்காக தக்பீர் கத்தினார். பக்கத்தில் ரெண்டு பேர் காவலுக்கு இருந்தார்கள், சலாம் கொடுக்கிறார்கள். ரெண்டு பேருடைய முழு உடம்பும் அம்புகள் ஈட்டிகள் நிறைந்திருந்தது. அந்த இருவரும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பாதுகாத்தார்கள். பெண்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் கிழிக்கப்பட்டது, குழந்தைகள் பசியில் அழுந்து கொண்டிருக்கிறது, தாகத்தில் அழுந்து கொண்டிருக்கிறது. ஃபராத் நதி கர்பலா என்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அப்பாஸ் இப்னு ஹசன் நானாவுடைய மகன் அப்பாஸ் என்பவரை அனுப்பினார்கள். ஃபராத்துக்கு சென்றேன், எனது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அப்பாஸ் இப்னு ஹசன் குதிரையில் வேகமாக சென்றார். தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும் போது பல அம்புகள் அவரை வந்து தாக்கியது. தண்ணீரை கொண்டு வர முடியவில்லை, அவர் ஷஹீதாகிவிட்டார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஒரு குழந்தை தாகத்தில் கதறி அழுந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை கையில் எடுத்து மேலே தூக்கினார்கள். உங்களுக்கு தேவை நான் தான், என்னோடு நீங்கள் போரிடுங்கள். எனது பிள்ளைக்கு தாகத்தில் எனது பிள்ளை தாகத்தில் அழுகிறது, பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கலாமே. எனது பெண்களை விட்டுவிடுங்கள், மகள்மார்களை விட்டுவிடுங்கள். பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு அம்பு வந்தது, அந்த கை குழந்தையின் மீது பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய கரத்தில் இரத்தம் வடிகிறது. கையை பார்க்கிறார்கள், கை முழுக்க தனது பிள்ளையுடைய ரத்தம். யா அல்லாஹ், எனக்கு சபரை தருவாயாக, பொறுமையை தருவாயாக. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம் அதனுடைய கால்கள் அறுக்கப்பட்டு இரத்தம் ஓடியது. அந்த இரத்தங்கள் உனது அரசிடத்தில் எவ்வளவு கண்ணியமானதோ அதை விட எனது பிள்ளையுடைய இரத்தத்தை கண்ணியமாக்குவாயாக என்று துஆ செய்து கொண்டு வாளை ஏந்தினார்கள். யுத்தம் நடக்கிறது, மாலை வரை யுத்தம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நெருங்கக்கூடிய முடியவில்லை. கடைசியாக தண்ணீர் தாகத்தில் தண்ணீர் அருந்துவதற்காக ஒரு இடத்தில் ஒதுங்கினார்கள். தண்ணீர் கிடைக்கிறது, கையில் தண்ணீரை நிறைத்து குடிப்பதற்காக முகத்து கிட்ட கொண்டு போனார்கள். சரியாக ஒரு அம்பு அவருடைய வாயில் பாய்ந்தது. இப்னு ஷரீக் என்பவன் இடது கையில் பலமாக தாக்கினான். இன்னொருவன் முதுகு பக்கத்தில் வேகமாக அடித்தான். கினானுபுனு ஆனிஸ் என்பவன் ஈட்டியால் நெஞ்சில் குத்தினான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தரையில் விழுந்தார்கள். ஷிமுர் என்பவன் ஒரு குன்றுக்கு மேலிருந்து இந்த நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தான். வாளோடு வந்து ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டி வேரையாக எடுத்தான். ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பில் மொத்தம் 67 காயங்கள், 33 இடங்களில் கொடூரமாக குத்தப்பட்டிருந்தார், 34 இடங்களில் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார். கணேசக்குரிய சகோதரர்களே, உபைதுல்லாஹு இப்னு ஜியாத் அதற்கு பின்னரும் விடவில்லை. அங்கிருக்கக்கூடிய அனைத்து குதிரைகளையும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பில் ஓட்டுமாறு சொன்னான். எல்லா குதிரைகளையும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பில் ஓட்டினார்கள். உடல் சின்னா பின்னமானது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை யசீதிடம் வருகிறது. யசீத் கண்டதும் கதறி அழுந்தார். எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மதம் இல்லை என்று சொன்னார். ஆனால் யசீதுடைய கருப்பு பக்கங்கள் இருக்கிறது. யசீத் சரியான பாதுகாப்பை அவர்கள் வயிற்றுக்கு கொடுக்கவில்லை. கொலை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. குறைந்த பட்சம் ஒரு கடிதத்தின் மூலமாவது அவர்களை எச்சரிக்கை செய்யவில்லை. கணேசுக்குரிய சகோதரர்களை, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலையோடு சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். ஆனால் யசீதுடைய விஷயத்தை நான் பேச மாட்டேன். அல்லாஹ் கியாமத்தில் அவனுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் என்று சொல்வார்கள். கணேசக்குரிய சகோதரர்களை, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை வேறாக இருக்கிறது. உபையுல்லாஹு இப்னு ஜியாத் ஒரு குச்சியை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹுடைய உதடை குத்தி குத்தி விளையாடி கொண்டிருந்தார். ஒரு சஹாபி சொல்கிறார், அந்த உதட்டை ரசூலுல்லாஹ் முத்தமிட நான் கண்டிருக்கிறேன். சுபஹானல்லாஹ், 6 மாதங்கள் அந்த தலையை அவர்கள் அடக்கம் செய்யவில்லை. ஒவ்வொரு ஜும்மாக்களுக்கு பின்னால் தலையை தூக்கி காட்டி சொல்வார்கள், இதோ பொய்யனுடைய மகன் கொலை செய்யப்பட்டு விட்டான், உண்மையானவருடைய மகன் ஆட்சி பீடம் ஏறிவிட்டார் என்று ஏலான் செய்வார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹுடைய உடம்பு கர்பலா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஷியாக்கள் அந்த இடத்தை ஒரு வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை சில அறிவிப்புகளின் படி கூஃபாவில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்னும் சில அறிவிப்புகளின் படி மதீனாவில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மண்ணை பார்த்து கொண்டிருந்தார்கள், நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், உங்களுடைய பேரனுடைய ரத்தம் இந்த மண்ணில் ஓட்டப்படும் என்று எனக்கு காண்பித்தார்கள், அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அன்னஹை ரஹிமஹுல்லாஹ் ஈராக்குடைய பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு ஆலிம், அவர் சொல்வார், லவ் குன்து ஃபீமன் கத்தல அல் ஹுசைன் ثم ادخلت الجنه லஸ்தஹயைது அன் அன்ஸுர இலா வஜ்ஹி ரசூலில்லாஹ். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களில் நான் ஒருவனாக இருந்தேன், பிறகு அல்லாஹ் என்ன எனக்கு மன்னிப்பு தந்தேன், சுவர்க்கம் அனுப்பினாலும் ரசூலுல்லாஹுடைய முகத்தை நான் பார்க்க லஸ்தஹயைது வெக்கப்பட்டிருப்பேன். ரசூலுல்லாஹுடைய பேரனை கொலை செய்து விட்டேன், ரசூலுல்லாஹுடைய முகத்தை என்னால் எப்படி பார்த்திருக்கலாம்? இந்த யுத்தத்தில், கர்பலாவுடைய இந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்த அநேகமானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒருவரே ஒருவர் தான் மீதமானார், மற்ற அனைவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பிள்ளைகளில் உஸ்மான், முஹம்மத், அபூபக்கர், அப்பாஸ், ஜாஃபர் அனைவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளில் அப்துல்லா, அலியுல் அக்பர் கொலை செய்யப்பட்டார். 2 மகன்மார்களுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அலி என்ற பெயரை வைத்திருந்தார்கள். மூத்தவர் அலியுல் அக்பர், இளையவர் அலியுல் அசுகர். மூத்தவர் கொலை செய்யப்பட்டார், இரண்டாம் அவர் கொலை செய்யப்படவில்லை. அவர் மட்டும்தான் தப்பித்தார். அவருக்கு தான் ஜைனுல் ஆபுதீன் என்று சொல்லப்படுகிறது. ஜைனுல் ஆபுதீன் என்றால் அவருடைய பெயர் அல்ல, அவர் அதிக அமளிபால் செய்யக்கூடியவர். அதனால் அவருக்கு பட்ட பெயராக மக்கள் சூட்டிய பெயர் தான் ஜைனுல் ஆபுதீன். அவர் மட்டும் கொலை செய்யப்படவில்லை, அவரின் மூலம்தான் ரசூலுல்லாஹுடைய துர்ரியத் பிச்சலம் இன்று வரை வளர்ந்து வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த கர்பலாவுடைய நிகழ்வில் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துக்கு பெரிய ஒரு அநியாயம் செய்யப்பட்டது. ஷியாக்கள் அவர்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள், முஹர்ரம் 10ஆம் நாள் எங்களை நாம் வெட்டி கொள்வது, இரத்தத்தை ஓட்டுவது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இவ்வாறு ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது, அதனால் தான் நாம் இவ்வாறு செய்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். நாம் இரத்தத்தை ஓட்டுவது, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படும் போது அவரை எங்களால் பாதுகாக்க முடியாமல் போனது, அதனால் தான் எங்களை நாம் வெட்டி கொள்கிறோம். கூஃபா வாசிகள் தான் ஷியாக்கள், அவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மக்காவில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், யஸ்அலுஹு அன் தமில் பஊதா, ஒரு கொசுவை கொலை செய்ய முடியுமா முடியாதா என்று ஃபத்வா கேட்டு வந்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்? கூஃபா என்று சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தில் எழுந்தார்கள், அடிப்பதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அஹ்லுல் பைத்தை கொலை செய்தவர்கள் நீங்கள், கொசுவை பற்றி நீ ஃபத்வா கேட்கிறாயா? கணேசுக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்துக்கு இந்த நடந்த அநியாயத்தை நினைத்து எங்களுடைய மனம் கவலைப்படுகிறதா, சஞ்சலப்படுகிறதா? இது ஈமானுடைய அடையாளம். அதற்காக உடம்பை வெட்டி கொள்வதோ இரத்தத்தை ஓட்டுவதோ அது ஷரியத் அனுமதிக்கக்கூடிய விடயம் அல்ல. எனவே ரபுல் ஆலமீன் அந்த கர்பலாவுடைய நிகழ்வில் அவர்கள் பைசை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்களுடைய நம்பர் அல்லாஹும் மர்கதஹும் அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாங்க. அவர்கள் பைத்துகள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இதுவரை ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை தப்பு தவறுகளை குற்றந்துறைகளை மன்னிப்பாயாக. சிறப்பான ஒரு மாதத்தில் இருந்து உன்னிடம் கையேந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். மஹர்ரமுடைய மாதத்தில் முதல் ஜும்ஆவில் நாம் கையேந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக, என்னுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, இஸ்திக்ஃபார்களை ஏற்றுக்கொள்வாயாக, கலிமாவுடைய மௌத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, ரசூலுல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக.